எதையாவது நம்ம கையை கொண்டு செய்ய முடியுமான முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் ஓரளவு நல்ல விஷயங்களா சொல்லணும், ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணலாம். இது என் கையில கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அல்ல நாடு என்ன செய்ய முடியும், என் கையில இல்லாத ஒரு விஷயம். உதாரணம் இப்ப கரண்ட் போயிருச்சு, இப்ப ஜென்ரேட்டர் வருது, அதுக்காக தான் வச்சிருக்கிறோம். நம்ம கையில் உள்ள விஷயம் ஜென்ரேட்டர் வைக்கிறது, அது வச்சுட்டோம். நீ உதாரணம் ஜென்ரேட்டர் வைக்கிறேன்னு வச்சுங்க, கரண்ட் போயிருச்சு, ஓஹோ இப்படி போயிருச்சு அப்படி போயிருச்சு, ஜனங்க பதஷ்டப்படுறத பார்த்தா என்ன செய்வ? சொல்லிச்சுக்க. அது மாதிரி பஸ் போகும்போது இடையில ரயில்வே கிராசிங் வந்துருச்சு, பஸ் போகும்போது இது இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு ஆகணும், அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்ட முடியல, நம்ம நின்றுதான் ஆகணும். அங்க போய் கேட்டு பாக்குறாரு, ரயில் வருதா? ரயில், ரயில் தான் வரும், இன்னும் ஏறப்படாதான் வரும். அடப்பாவது இப்பவே மூடிட்டானே, இல்ல வந்து உள்ள விட்டு மூட சொல்றியா? என்ன அவசரம், மூடியாச்சு, நம்ம என்ன செய்ய முடியும், தாண்டியா போக முடியும்? நம்ம பஸ்ல ரொம்ப தூரம் போகணும், பேசாம அமைதியா இருக்கான்னு சொல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். எப்ப திறக்கலாம் நான் போறோம், அப்படி திறக்கும்போது எட்டி பாக்குறாங்க இன்னொருத்தர் பாக்குறேன், அது அந்த பக்கத்து பஸ் முதல்ல வருதா இந்த பக்கத்து பஸ் ஏதாவது முதல்ல போனா ஒரு 5 நிமிஷம் பொறுக்க வேண்டியதான். பொறுமைங்கிறதே இல்லைங்க வாழ்க்கையில, அவசரம் கரண்ட் போயிருச்சு போயிருச்சு போயிட்டு போயிருச்சு, சுபான சொன்னா சவாபு கிடைக்கும், போயிருச்சு போயிருச்சு வருமோ தானே வரும். நம்ம கையில் இல்லாத ஒண்ணுக்காக கவலைப்படுறத போல அறியாமை எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உதாரணம் வியாதி வந்த வயிற்று மாத்திரம், போகணும் இருந்தா போகும், இல்ல இதே போகணும் இருந்தா சந்துக்குள்ள போகும், போகத்தின்றே போறதானுங்களே. ஒருத்தர் கேட்டார், சத்த சொன்னாரா ஒரு பெரிய மகான் சொன்னாராம், பெரிய மனுஷன், அவர்கிட்ட சொன்னாராம், ரொம்ப சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருங்க, பணத்துக்கு எதுங்க பணம்ன்றார் அவர், பின்ன பணத்துக்கு பணம் இருக்கு, போறதுதானே, இருக்க வேண்டிய அளவு இருந்தா போதும் தானே, சோதனைகளை குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அதீசவர்கள் குழந்தைகள் தாய் தந்தையை, குழந்தைகள் தாய் தந்தையை ஒரு முறை சந்தோஷத்தோடு பார்ப்பது ஒரு ஹஜ் செய்த தவாபு கிடைக்கும். குழந்தை தாய் தந்தை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு வயசாயிட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, சில தாய் தந்தை கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும், வாலிபர்களுக்கு தாய் தந்தை கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும், ஏன்னா அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. இவருக்கு அனுபவம் இல்லாதனால அவருக்கு சீக்கிரம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இவருக்கு ஆர்வம், தாய்தகப்பனுக்கு அனுபவம் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பொறுப்பா இருப்பா, அல்ல அந்த பொண்ணுதான் நல்லா இருக்குது, இவரு நான் பாத்துட்டேன் நல்லா இருக்குது, ரோட்ல போச்சு, அட ரோட்ல போற பொண்ணை எல்லாம் பார்த்து கட்டிக்க முடியுமாடா, கொஞ்சம் பொருடா நான் நல்ல பொண்ணா, உனக்கு என்னவா தெரியும், பொண்ணுட எனக்கு என்ன தெரியும், இவன் சொல்ற நான் கல்யாணம் பண்றேன், அட பொருடா நான் பார்த்து நல்ல பொண்ண, நீ சும்மா இருமா எனக்கு இருக்கு அவ இவா, ஆனா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அனுபவங்கிறது பெரிய முத்திரைங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பெரியவங்க சொல்றது கேட்கறது இல்லை, பொதுவான பழக்கம், அது பேரை என்ன வச்சிருக்கோம், அறுக்குது, என்ன வச்சிருக்கோம், அறுக்குது, பெருசு அறுக்குது, பெருசு சொல்லவே கூடாது சோதர்களே, நான் விளையாட்டுக்கு சொல்றதே தப்பு, இதை கூட நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் என்ன கதை செய்யறது, காலத்தினுடைய கோலம், கோலம் இல்ல அலங்கோலம், சொல்லவே நீ நிர்பந்தம் வந்து இல்லையானால் அவர்களுடைய அனுபவம் ரொம்ப பெருசு. ஒரு ஆள் கிராமத்தில் மாடு வாங்கினா இருந்தார், மாடு வாங்கிட்டு இருந்தார், அவன் மச்சம் தான் வாங்கிட்டு வந்தது, ஆனா வாங்கிட்டு வந்த நாள்ல இருந்து சரியா பால் கறக்கல. ஒரு ஆள் கேட்டார், என்னையா அவன் மாடு நல்லா பால் கறக்குதான், இல்ல பாலே கறக்கிறது இல்லைன்னு, என்னப்பா ஆச்சு, தீ திங்கிறதெல்லாம் ஒரு பக்கமா திங்கிட்டு இன்னொரு பக்கம் வெளியே வந்துகிட்டே இருக்குது, அது புல்லு திங்க திங்க, நானும் பச்சை புல்லு கூட போட்டு பார்த்துட்டேன் பசுமாட்டுக்கு, அது தீ திங்கன்னா வெளியே வருது, வாய் வழியா வெளியே வருது, கடவாய் வழியா வெளியே வருது, என்ன எப்படி சொல்ற அப்படின்னு, இல்ல அதுக்காக நான் போய்கிட்டு இருக்கிறேன், எங்க போய்கிட்டு இருக்கிறேன், என் மச்சனை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன், என்னடா இந்த மாட்டை முதல்ல அவங்க அக்கா என் தலையில கட்டா, இப்ப மாட்டை என் தலையில கட்டிருக்கிறான், அவனைத்தான் தெரிவித்து அவனைத்தான் சொல்றேன், அடே அவனை போய் சொல்லி என்ன பிரயோஜனம், போய் டாக்டர் பக்கத்து உள்ள இருக்கிறாரு, என்ன டாக்டருங்க, என்ன டாக்டர் பேரு, வெட்டினரி டாக்டர், எந்த காலத்திலையும் மிருகத்துக்கு சீக்கு வந்ததே கிடையாது, நம்ம கூட சேர்ந்த மிருகத்துக்கு தான் சீக்கு வரும், அது நம்ம கூட சேர்ந்த புண்ணியத்தில் அதுக்கு கிடைச்சது, நம்ம கூட சேர்ந்த கோழிக்கு சீக்கு வரும், அதுக்கு தற்காப்பு இன்ஜெக்ஷன் போடுறது உண்டு, இப்பெல்லாம் முட்டைக்கே போடுறாங்க, கோழிக்கு போடுறது முட்டைக்கே போடுறாங்க, அப்புறம் கோழிக்கு பாதுகாப்பு இன்ஜெக்ஷன், எப்படி குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊத்துறாங்கல்ல அது மாதிரி, அதுக்கு பாதுகாப்பு இன்ஜெக்ஷன், ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன், மாட்டுக்கு இன்ஜெக்ஷன், ஆக சர்க்கஸ்ல போய் பார்த்தீங்கன்னா யானை கூட இன்ஜெக்ஷன் போட்டுருப்பாங்க, காட்டில் இருக்கிற எந்த யானைக்கு இன்ஜெக்ஷன் போட்டதில்லை. காட்டில் இருக்கிற எந்த காட்டு மாட்டுக்கும் சரி, எந்த காட்டில் இருக்கிற எந்த கரடிக்கும் சரி, இதுவரைக்கும் பார்வை குறைஞ்சி போச்சுண்டு கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டதில்லை. சரிதான் சொல்றது, கண்ணு நல்லா தான் தெரியுது. நம்ம கூட சேர்ந்திருக்கிற மாடுகளுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கண்ணாடி போடலாமாண்டு. போட்ட ஒண்ணு ஆச்சரியம் இல்லை, ரொம்ப ரத்த ஊசி எல்லாம் போடுறாங்களோ அது மாதிரி அதுவும் போடுவாங்க, ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. கேட்டா அது கண்ணு கொஞ்சம் பாரு மஞ்சிருச்சு, இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு அதுல போட்ட என்னங்க உரம் உரங்கள்லாம் சேர்ந்து என்ன ஆகி போச்சு, கண்ணுடைய உரம் போயிருச்சு. அட கூறு கட்டவன உரம் போடுறதுக்காக உரம் போடுறது, உரம் போடுறதுக்காக உரம் போடுறது, உரம் வரும் அப்படி உரம் போடு, இல்ல சும்மா வேணாம் விடுங்க, சும்மா இருக்க வேண்டியதுதானே. இப்போ பெரிய பிரச்சாரம் பண்றாங்க உரத்தை குறைங்க, இயற்கை உரம் போடுங்க. முதல்ல சொன்னா செயற்கை உரம் போடுங்க, இப்ப இயற்கை உரம் போடுங்க. முதல் சொன்னாங்க அலோபதி மருந்து செஞ்சாதான் ரொம்ப நல்லது நல்லது நல்லது, இப்ப சொன்னாங்க ஹோமியோபதிக்கு போங்க, சித்த மருத்துவத்துக்கு போங்க, அப்புறம் என்ன மருந்துங்க தமிழ் மருத்துவத்துக்கு போங்க, அந்த மருத்துவம் இந்த மருத்துவம், அப்புறம் பிராணிக் ஹீலிங் ஒன்னு இருக்கு, அப்புறம் மலர் வைத்தியம் ஒன்னு இருக்கு, நூற்றுக்கணக்கான வைத்தியம் இன்னைக்கு உலகத்துல பிரபலியமாக்கிட்டு இருக்கு. அலோபதிக்கு ஒன்னு இருக்கிற மாதிரி அலோபதிக்கு ஒன்னு இருக்கு, அலோபதிக்கு மாதிரி அல்லோபதிக்கு வந்து இருக்கு. அல்லோபதிக்கு தாவரங்கள் வெட்டினா எப்படி அது வளருது, அது மட்டும் வளருது, நம்ம விரல வெட்டினா வளர மாட்டேங்குது, நம்ம காதை வெட்டினா வளர மாட்டேங்குது, இப்ப கையை வெட்டினா வளர மாட்டேங்குது, அது மட்டும் வளருது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்கு பேர் அல்லோலோபதி. படு அல்லோலகல்லோலப்படு அல்லோலோ அல்லோலோபதி, இது அலோபதிக்கு அது அல்லோலோபதி. தாவரங்களுடைய இயற்கை கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் அதுக்கு வச்சிருக்கிறான். மரத்தை ஒரு மரத்தை வெட்டின உடனே அது எங்க நம்ம செத்து போயிருமோன்னு ஒரு கிளை பத்து கிளையா வரும், ஒரு கிளை பத்து கிளையா வரும், அதாவது இயற்கை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு வரல வெட்டோம்னா ஒண்ணும் பத்த முளைக்குமா, அதாவது மனுஷனுக்கு அவ்வளவுதான் அல்லாஹால அமைச்சது அது. அதே போல மரம் வளருங்கள் மழை பெறுங்கள், மரம் வளருங்கள் மழை பெறுங்கள் அப்படின்னு இப்ப பெருசா கண்டுபிடிச்சுட்டாங்க. நான் சொல்றேன் மரம் வச்சா மழை வரும் கட்டாயமா, அது அந்த பச்சை நிறத்தின் காரணமாக அல்ல. விஞ்ஞானிகள் சொன்னால் சொல்லட்டும், ஆனால் மெய்ஞானிகள் சொன்னதை நான் சொல்லுகிறேன். விஞ்ஞானிகள் சொல்வது ஒரு புறம், ஆனால் விஞ்ஞானம் கடைசியாக மெய்ஞான திறத்திலே மண்டியிட்டு தேர வேண்டும் என்பதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மரம் நிறைய வந்தவுடனே ஒரு இடத்துல மரம் வந்துருச்சு நிறைய மரம் வச்சுட்டாங்கன்னா அல்லா பாக்கிற மனுஷனுக்குத்தான் பாவம் செய்யற காரணத்தினால மழை தரக்கூடாது, ஆனா இந்த மரம் எல்லாம் என்ன பாவம் செஞ்சிச்சு பாவம் அப்படி அல்ல மரத்துக்கு மழை தருகிறார், மரத்து மீது இறக்கப்பட்டு அது பாவம் செய்யாதனால அந்த தண்ணீரை குடிச்சுக்கிறான், மரத்தின் மீது இறக்கப்பட்டு அல்ல தருகிறான் சகோதரர்களே. ஆயினால் நான் சொல்லிக்கிட்டு வந்த தனி மனித கலாச்சாரத்திலும் நீதி வேண்டுமானால் அதற்கு ஈமான் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், மறுமை மீது உறுதி இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கேள்வி எனக்கு மீது அடி உள்ளத்தின் அடித்தளத்திலே நம்பிக்கையினுடைய உறுதியான உச்சநிலை இருக்க வேண்டும். இல்லாதவரை தனி மனித நீதி இந்த உலகத்திலே எதிர்பார்க்க முடியாது. எங்கே நீதி இருக்கிறதோ, யாரோ சொன்னது என் காதிலே விழுந்தது, யாரோ சொன்னது என் காதிலே விழுந்தது, யாரோ சொன்னது என் காதிலே விழுந்தது. இந்த காவலர்களுக்குள்ளே இந்த காவல்துறை காவல்துறை அவர்களுடைய இடங்கள் இருக்கிறது, அதற்குள்ளே போய்விட்டு வெளியே வருகிற எவரும் கற்போடு வருவதில்லை என்று யாரோ சொன்னது காதில் விழுந்தது. அதுவே காவல்துறை, கற்புக்கு காவல் செய்கிற இடம், நீதிக்கு காவல் செய்கிற இடம், இந்த உலகத்துடைய உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் காவல் செய்கிற இடம். ஆனால் யாராவது ஒருவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படி சொல்லுவதற்கு இடம் கொடுத்த நீங்கள் நீதியை நிலைநாட்டுகிறவர்களா? நீதிபதிக்கே லஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அப்படியானால் எங்கள் நீதியை நிலைநாட்டுகிறவர்களா? ஏன் நான் சொல்லக்கூடாது இன்றைய நீதிபதிகள் தான் குற்றவாளிகள் என்று நான் சொன்னால் என்ன குற்றம்? இன்றைய காவல்துறையில் தான் முதல் பிரிவர்கள் என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அதை குற்றமாக நீங்கள் கணக்கிட முடியாது. இன்றைய வியாபாரிகள் தான் முதல் மோசடிக்காரர்கள் என்று யாராவது சொன்னால் அதை குற்றம் என்று சொல்ல முடியாது. காரணம், வியாபாரம் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட திருடர் என்று வளர்ந்து வருகிறது. எங்க பாருங்க பரிசுமலை, நான் யாரை குறை சொல்றதுக்காக சொல்லவே உலகத்தோட நடப்பை சொல்வதற்காக சொல்கிறேன். இங்கு நீங்கள் அநேக வியாபாரிகளாக இருக்கலாம், எனக்கு உங்களை பற்றி நேரடியாக இந்த சந்தர்ப்பம் சார்ந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் உலகத்தில் நடக்கிற இங்கே மட்டுமில்லை அமெரிக்காவிலும் பார்த்திருக்கிறேன், 20% ஆஃப், 40% ஆஃப், அங்க போறது ஆஃப் இல்லை, இங்கு தள்ளுபடி அங்க ஆஃப்,
எல்லா பத்திரிகையும் ஆஃப் ஆஃப்னு போயிரு. முதல்ல நான் நினைச்சேன் கரண்ட் ஆஃப் போல இருக்கு. நியூயார்க்ல போய் இறங்கின உடனே முதல்ல பார்த்தா ஆஃப் ஆஃப்னு போட்டுருந்துச்சு. சரி இன்னைக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க, பார்த்தா விலை குறைப்புக்கு தான் அது ஆஃப் ஆஃப்னு போட்டுருக்கு. ரொம்ப டீசென்டா நாகரீகமா எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன அதுக்கு அந்த குறைப்பு இந்த குறைப்பு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சக்கர வாகனம் தொலைச்ச கொடுத்தா பூச்சி கொடுக்குறேன். ஏன்னா லாபத்துக்கு தானே வியாபாரம் செய்யறான். நம்ம பழசம் வாங்கி அவன் பூச்சி கொடுத்துட்டு அவன் எங்க போவான்? தண்ணியாதம் போறான். நம்ம பழசையெல்லாம் வாங்கிட்டு நமக்கு பூச்சி கொடுத்துட்டு குக்கரு பழச கொடுத்தா பூச்சி கொடுப்பான். ஒரு ஆள் கேட்டான், நம்ம மனைவியும் பழசா போச்சு, எல்லா பழசுகளும் போச்சுன்னு இவருக்கு இப்படி ஒரு நினைப்பு. ரெண்டாவது நிக்க வேண்டியதானே. ஆனா சகோதரர்களே, நான் ஒண்ணு ஒரு உண்மை தெளிவா சொல்றேன். அதாவது உறவு இருக்கிறதே ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே அது காமத்தோடு சேர்ந்தான் இருக்கும், இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் காமத்தோடு அன்பு, காமத்தோடு பரிவு, உடல் உறவோடு உள்ளத்து உறவு, உடல் உறவோடு உள்ளத்துறவு. இந்த உறவு வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு கணவன் மனைவி கிடையாது. இப்படி அகத்தோடு அகம் உறவு, உடல் உறவல்ல, அகத்தோடு அகம், உள்ளத்தோடு உள்ளம், இதயத்தோடு இதயம், மூளையோடு மூளை, அன்போடு அன்பு. அப்படி ஒன்று வந்துருச்சு இந்த கணவன் மனைவி கிடையாது. உலகத்தை அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்ன மாதிரி வச்சுக்கங்களேன், 50 வயசுக்கு மேல என்னங்க வாலிமா இது கருதுதான். கிழக்குல ரெண்டு கிழடு இருக்கு, ஒன்னு சாதா கிழடு, இன்னொன்னு வங்கிழடு. அங்க போல என்ன, நான் தமிழ்ல வச்சிருக்கிறதான் சொல்றேன், நான் அதை உற்பத்தி பண்ணி சொல்லல. இது இப்பதான் சாதா கிழக்குல இருக்கு. அப்ப என்னோட இருக்கிறவங்களும் அதான் இருப்பாங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறதோ, ரெண்டு பேரும் சேர்ந்து வெத்தலை பாத்து போட்டுக்கிறதோ, இதுல இருக்கிற சுகம் பூரா உலகத்து கையில கொடுத்தா இல்லை. பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பக்தம் வந்தா தொழுகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து நேரம் வந்தா ஓடுறது. அவங்க ஒரு பக்கம் ஓகுறாங்க, நம்ம ஒரு பக்கம் ஓகுறோம். அவங்க ஒரு பக்கம் தொழுகிறாங்க, நம்ம ஒரு பக்கம் தொழுகிறோம். தொழுகிட்டு ரெண்டு பேரும் பேசுறோம். எப்படி இருக்கு சொல்லுவோம்? சொர்க்கத்துல ஆராய்ச்சி முக்கியத்துவம். நான் இங்க சொல்றேன், அங்க சொல்லல, இங்க சொல்றேன், பேகம்பூர்ல சொல்றேன். ஏன்னா நான் இருக்கிறது பேகம்பூர். இது வந்து பாரதூர் என்ன சொல்றே, வெறும் காலை இச்சையோடு கழுதைகளை போல, எருமைகளை போல, நாய்களை போல அந்த இச்சையை மட்டும் பூர்த்தி செய்தால் இச்சையும் தீராது, வாழ்க்கையினுடைய பிரச்சனையும் தீராது. ஏன்? அவைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்ளுகிற ஒரு நீதி இருக்கிறது என்று சொன்னால், நீதியான வழி இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். எனவே குடும்பத்தை விட்டுவிட்டு நான் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வருகிறேன். இங்கே கடை நீதியிலே நீதி வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தராஸ் நீதியாக இருக்க வேண்டும். வருகிறது, நீங்கள் நேரான சரியான தராசை கொண்டு நிறுங்கள். இல்லையானால் கயாமத்துடைய நாளையிலே, கயாமத்துடைய நாளையிலே அல்லாவுக்கு முன்னாலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பதிலுள்ள முத்தஸ்தீன் அல்லதீ இதத்தாது அலன் நாசிய ஸ்தௌஃபுன் வைதா கலூஹும் அவசனோஹும் யுஹ்சிரூன் அலாயமும் உலாயிக அன்னஹும் பமௌசூன் அனைத்தும் அண்டத்தில் உள்ள மக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு இருந்தாலே நிற்கிற நாளிலே தராசை கோலையாக பிடித்து நிறுத்தாயே, அந்த மனிதனும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே நிற்க வேண்டியது வரும், கேள்விக்கு பதில் சொல்லி தீர வேண்டியது வரும் என்பதை மறந்தாவிட்டீர்கள், என்பதை மறந்தாவிட்டீர்கள். ஆகையினால் யோசனை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே சகோதரர்களே, கடை வீதியிலே தராசு முதல் கொண்டு பேச்சு முதல் கொண்டு எல்லாமே நீதியாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறதா இருக்க வேண்டும். மனிதனுடைய கண்களை ஏமாற்றி விடலாம், ஆனால் மகேசனுடைய கண்ணை ஏமாற்ற முடியாது. மக்களுடைய கண்ணை ஏமாற்றி விடலாம், அடியார்களுடைய கண்ணை ஏமாற்றி விடலாம், அல்லாஹுடைய கண்ணை மாற்ற முடியாது. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் பேசும் போதே, அவன் சொல்லும் போதே. அதே போல சகோதரர்களே, எப்படியாவது மக்களுடைய தலையில கட்டுறது சிறக்க இல்லை, ஜனங்களுக்கு தேவையானது விற்கணும், தேவையான முறையில் விற்கணும். ஜனங்கள் எங்க தன்னுடைய லாபம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்குதோ அங்கே மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற நோக்கமும் இருக்கணும். இல்லையானால் அது வியாபாரம் அல்ல, மோசடி. அது நன்மை அல்ல, துரோகம். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எங்க மக்களுடைய எங்கே நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு லாபம் சம்பாதிக்கிறோமோ அதே நேரத்தில் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நியாய உணர்வோடு வியாபாரம் செய்யணும். அப்படிப்பட்ட நியாய உணர்வு உள்ள வியாபாரிகள் வரணும். ஒரு தடவை மறைந்து போய் அதிர்ச்சி அவர்கள் சொல்ல கேட்டேன். நான் கிட்டாவில் பார்க்கிற சொன்னதை கேட்ட ஒரு சாமி தன்னுடைய அந்த காலத்தில் மறுபடி ஒரு கடை வச்சார். 6 மாசத்துக்கு பிறகு கடை முடித்தார். 6 மாசத்துக்கு பிறகு கடை முடித்தார். அப்ப கேட்டாங்க, ஏன் கடை முடித்தீங்க? அப்ப சொன்னார் மண் அகால செய்யன், அது அதிக சொன்னார், யார் வித்த சரக்கை திரும்ப வாங்கிக் கொண்டாரோ அவருக்கு அந்த பொருளை சதக்கா செய்த சவாபு கிடைக்கும். ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாருங்க, சாதா வச்சுக்கலாம் ஒரு செருப்பு, வாங்கிட்டு போயிட்டாரு, போன பிறகு பார்த்தா அந்த செருப்பு பிடிக்கல, ஆனா ஏதோ காரணம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனாரு, அவங்க வேண்டாம் செய்யிட்டாங்க, இல்ல காலேஜ் சரியில்லை, வீட்டுக்கு வாங்கிட்டு போனாரு, காலேஜ் சரியா வரல, திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார். இவர் என்ன கேட்கிறாருங்க, பில்ல படிச்சீங்களா? படிச்சேன், 160 ரூபா 95 பைசா போட்டுருந்துச்சு. கீழே படிச்சீங்களா? கீழேங்களா? தான் எடுக்கிறார் பில்ல. விற்ற சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது, விற்ற சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் காலுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் பொஞ்சாதிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் பிள்ளைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விற்ற சரக்கு வாபஸ் வாங்க. ரசூல்ல சொன்னாங்க, பாவம் தெரியாம வாங்கிட்டு போயிட்டாரு, திருப்பி கொடுத்தா வாங்கிக்க, என்ன நஷ்டம் உனக்கு? கிடைச்சலாமன்றாலே நஷ்டம், அதுல கிடைச்சலாம திரும்ப வாங்கிக்கோ. வாங்கிக் கொண்டால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாகும், அந்த காசை போய் வேற அவருக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்குவார், என்ன சந்தோஷப்படுவார். ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்துற சவாபுக்காக இந்த பொருளை தர்மம் செய்த சவாபு கிடைக்கும். என்ன செய்த சவாபு? தர்மம் செய்த சவாபு கிடைக்கும். இப்படி யாராவது ஒருத்தர் வித்த சரக்கு வாபஸ் வாங்க கொண்டு வருவாரான்னு பார்த்துக்கிட்டே இந்த கடை வச்சிருந்தேன். இன்னைக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போன சரக்கை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, இந்த ஹதீஸின்படி அமல் செய்துட்டு இனி எனக்கு கடை தேவை இல்லைன்னு சொன்னேன். நான் வியாபாரத்துக்காக கடை வைக்கிறேன், இந்த ஹதீஸின்படி அமல் செய்ய கடை வச்சேன். சொல்லுங்க சகோதரர்களே, இன்றைக்கு இதுவா நிலை? ஹதீஸின்படி அமல் செய்யவா கடை வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹு தஆலா ரஹ்ம ரஹ்ம அல்லாஹு பாயன் சஹல் பாயு சஹலின் அல்லாஹு தஆலா அந்த வியாபாரிக்கு ரஹ்மத் செய்வானாக. எந்த வியாபாரி? விற்கும் போதும் வாங்கும் போதும் நளினமான மிருதுவான அன்பான சௌகரியமான சகாயமான முறையை கையாளுகிறாரோ அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அத்தாஜி சது நேர்மையுள்ள வியாபாரி, உண்மையுள்ள வியாபாரி கியாமத்துடைய நாளிலே நபிமார்களோடு இருப்பார் என்று சொல்ல சொன்னாங்க. அந்த வியாபாரிகளா இன்றைக்கு இருக்கிறார்கள்? இன்றைக்கு எப்படியாவது அவர்களுடைய தலையிலே கட்டி அதை சரக்காக்கணும். நான் சொல்லிக்கிட்டு வந்த அனுபவம் பெருசுண்டு, அதை விட்டுட்டேன். இருக்குங்களா? இவற்றை கொஞ்சம் கேளுங்களேன். இருக்குங்களா? இல்ல, மாடு வாங்கினது, பால் கறந்தது, அது யாவும் இருக்கு. அனுபவம் பெருசு, அதனால பெரியவங்களை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த யாவும் வந்துருச்சு. போய் பக்கத்து ஊர்ல போய் டாக்டர் கூட்டிட்டு வான்னு சொன்னார் அவர். சரின்னு போனார். டாக்டர் வந்தார், வந்து மேல தடவை பார்த்தார். வாய் வழியா திண்டதெல்லாம் வாய் வழியா வெளியே வருது. வெளியை திறந்து பார்த்தாரு, வாய் மேல தடவை பார்த்தாரு, கீழே தடவை பார்த்தாரு, வாழை தூக்கி பார்த்தாரு, வாயின் தொட்டு பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. தீனி போட்டா திங்குது, நல்லா பிரியமா திங்குது, ஆனா கடவா வழியா வெளியே வருது. சரி, எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, நாளைக்கு மாட்டை ஓட்டிட்டு வாங்க. யாருங்க? டாக்டர் வெட்டி நரி குரூப் இருக்கும், ஜெர்சிக்கு ஒரு குரூப், அதுக்கு ஒரு குரூப், ஏ குரூப் பி குரூப், நம்மளே பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல. அதனால நம்ம பிரிஞ்சதே காரணம், பிளட்ட பிரிச்சதான் நம்ம பிரிஞ்சதே காரணம். பிளட் டெஸ்ட் பண்ணு. சரி, போனா பிளட் கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு, அதுல ஒன்னும் கோளாறு இல்லையே. இப்ப என்ன பண்றது? அதனுடைய இறப்பையிலிருந்து கொஞ்சம் ஜீரணமான ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும், எடுத்து அதை டெஸ்ட் பண்ணணும். சரி, உள்ள அப்படின்ற பைப் ஒன்னு இருக்குது, இந்த இதுல வருது எண்டோஸ்கோப்பிங்களா அதுக்கு பேரு, அது மாதிரி அதுக்கு எண்டோஸ்கோப்பி விட்டு உள்ள இருந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணா அதையும் கோளாறு இல்லை. என்னடா பண்ற, ஒன்னு டாக்டர் ஒண்ணுமே முடியல. கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, ஐயா இதெல்லாம் சரி, பக்கத்தூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மாட்டை பத்தி நல்லா தெரியும், நிறைய அனுபவம் இருக்கு, அவரை கூப்பிட்டு வந்து பாருங்க. சரி, அவரை கூப்பிட்டு வந்து அவர் வந்துட்டாரு. வந்து இப்படியே நின்று பார்த்தாரு மாட்டை, மாட்டை பார்த்துட்டு வாய திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்துட்டு மாட்டுக்காரர் சொன்னாரு, அறம் இருக்கான்னு கேட்டாரு. கேட்கிற அறம் இருக்குண்ணா, கொண்டு வந்தார், கொண்டு வந்தார். இவர் வாயை திறந்துட்டு அறத்தை உள்ள விட்டு நம்ம செஞ்சாரு. மற்றவங்க கூட்டமா இருந்தா என்ன செஞ்சான்னு தெரியல. எல்லாம் இது பிறகு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இப்ப சொன்னாரு, இப்ப புல்லு போடு. போட்டா திங்குது, கரவா வழியா வெளியே வரல. இப்ப டாக்டர் கேட்டாரு, ஐயா என்ன செஞ்சீங்க? ஒண்ணு ஒரு பல்லு முளைக்கும் போது கொஞ்சம் கோணலா முளைச்சிருக்குது, அது இப்ப போய் எதிரில குத்துது, அதனால அதுக்கு அத நல்ல மெல்ல முடியல வெளியே வருது, நல்ல மெல்ல முடியல வெளியே வருது. இப்ப வெட்டினரி டாக்டர் மரியாதை, சரிங்கய்யா சரிங்கய்யா. இது ஞானம், விஞ்ஞானம் ஞானத்துக்கு முன்னாலே தனை குடியும், அதான் அனுபவம். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அனுபவம் இருக்கு, சொல்லிட்டு வந்த வியாபாரியத்தில் நேர்மை, வீதியிலே நேர்மை, அரசியலே நேர்மை, நீதி. அரசியல் நீதி என்னங்க? இன்னைக்கு உலகத்தோட எந்த அரசியல் நீதி இருக்கிறதே? ஒரு ஒரே ஒரு விஷயம் முக்கியமானது, தனி மனிதர்கள் நீதி உள்ளவர்களாக ஆகாமல் பொதுஜனம் நீதி உள்ளவர்களாக ஆகுவார்கள் என்று எதிர்பார்ப்பது. பொதுஜனம் எங்கு இருக்குது? எல்லாரும் பேசுறாங்க மக்கள் ஓட்டமா இருக்காங்க, எங்கெங்க இருக்கிறாங்க மக்கள்? எல்லாரும் பேசுறாங்க ஜனங்கள் நீதியா இருக்காண்டு, எங்க இருக்கிறாங்க ஜனங்கள்? எல்லாரும் பேசுறாங்க சமுதாயம் நேர்மையா இருக்காண்டு, எங்க இருக்கு சமுதாயம்? சொந்தமா பார்க்கலாம் சமுதாயம், சமுதாயம் நானும் நீங்களும் தானே சமுதாயம். நானும் நீங்களும் சரியா, சமுதாயம் சரியாயிரும். நானும் நீங்களும் சரியா, சமுதாயம் சரியாயிரும். வீட்டு வாழ்க்கை சரியாகணுமானா ரசூலுல்லாஹ்வுடைய மைமார்களை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அதுல தாயிஷா சம்பந்தமா சொன்னாங்க, உங்களை தீன்ல மூணு ரெண்டு பாகம் இந்த செக்கச்சி வந்த பெண்ணான ஆயிஷாவிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். பெண்களும் எப்படி இருந்தாங்க? பெண்களும் தீனுடைய விஷயத்தை புரிஞ்சு இருந்தாங்க. எந்த வகையிலும் நீதி நேர்மை இருந்தது. முதல்ல தனி மனித நீதி நேர்மை வரணும், குடும்பத்திலே நீதி நேர்மை வரணும், பிறகு ஆடையிலேயே நீதி நேர்மை வரணும். வீதியில போனா பார்வையில நீதி நேர்மை இருக்கும். பார்வையில நீதி நேர்மை என்ன? அடுத்தவங்களுடையத அப்படி அதிசயம் வந்திருக்கு பாருங்க, அடுத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறது முதல்ல கல்புடைய நீதிக்கு மாத்தம். அடுத்தவர்களை தவறான பார்வையில பாக்குறது லா பிஸ்மித்து வந்திருக்கிறது. உன்னுடைய சகோதரன் கெட்டு போகணும் நினைக்காத, அப்படி நினைத்தால் அல்லாஹு தஆலா உன்னை கெடவைத்து அவரை நன்றாக்கி விடுவார். யாரை பார்த்தாலும் யாராவது நல்லா இருக்கிறாங்க, முதல்ல கொஞ்சம் மோசமா இருந்தாரு, இப்ப கொஞ்சம் சம்பாதிச்சாரு, நல்லா இருக்கிறாரு, என்ன பேசிட்டு போவாங்க? எப்படிடா காசு வந்துச்சு, என்னமோ இருக்கு. சரி இருக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன என்னமோ இருக்கான், உனக்கே தெரியல, பாட்டு போயிட்டேரு. அவருக்கு அவராச்சு, அவர் அல்ல ஆச்சு. நீ யாரு அடையிறேன்? நான் கதை கேட்கறே, பூரா உலகத்துக்கு கேட்கற, எனக்கு கேட்கற, அடுத்தவங்களை பத்தி நான் பேசும்போது என்ன கேட்டுக்கிற, பேசாம இருக்க முடியறது இல்ல. நிலைமை சூழ்நிலை அப்படி உண்டாக்கிறது, அடுத்தவங்களை பத்தி அது அப்படி, இது இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி, என்ன கேட்பானல்ல. அவருக்கு ஏதாவது நன்மையை சொல்ல முடியுமானால் சொல்லு, இல்லாட்டா சும்மாயிரு. அல்ல கேட்க நமக்கு அதிகாரம் இருக்கல. அதனால சரி கெட்டு போயிட்டாரு வச்சுக்குவோம், ஒருத்தர் நல்லா இருந்தாருங்க கெட்டு போயிட்டாரு, போய் உதவி செய்வாருங்களா? ஏணியில இருந்து விழுகிறான்னு சொன்னா இவன் போய் ஏணிலே எடுத்துட்டு போயிடுவான், மறுபடியும் ஏறவே முடியாதமா. இவன் ஏன் கெட்டான்? இவன் அப்படி செஞ்சா பாருங்க அதனாலதான், இப்படி செஞ்சா பாருங்க அதனாலதான். இவருக்கு என்னங்க வந்துச்சு? எவரோ எப்படியோ செய்ய மாட்டாரு. நல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும், இது ஒரு விசாலமான மனப்பான்மை. எல்லாரை பத்தி நல்லதான் பேசணும், இது விசாலமான மனப்பான்மை. எல்லோருக்கும் நல்லது வரணும்னு நினைக்கிறோம், இது விசாலமான மனப்பான்மை. யாருக்கு? சொர்க்கத்தின் மீது, அல்லாஹ்வுடைய விசாலத்தின் மீது, அல்லாஹ்வுடைய அஸ்மத்தின் மீது, அல்லாஹ்வுடைய கிபரியாவின் மீது. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த விசாலமான மனப்பான்மை வரும். எல்லா அடிப்படையில் அவர்கள் எண்ணம் இல்லையானா ஒரு நல்ல நல்ல கைலி கட்டியிருந்தா கூட அதை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு இந்த கைலி, ஓஹோ ரம்ஜான்ல யாராவது கொடுத்திருப்பாங்களோ, வருவீங்களா ரம்ஜான்? கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க, வாங்கினா வாங்கிட்டு போறாங்க, நமக்கு என்னங்க? உண்மையில ரொம்ப நம்முடைய மனம் இருக்கிறே சிட்டுக்குருவி இல்ல, இந்த செல்லுப்பூச்சின்னு ஒண்ணு இருக்கு, எதுக்கு இருக்கு உங்க அது? கோழி. அந்த செல்லுப்பூச்சியினுடைய மனசை விட சின்ன மனசு நம்ம மனசு. நான் உண்மையில வருத்தப்பட்டு சொல்றேன், வேதனைப்பட்டு சொல்றேன், செல்லுப்பூச்சியினுடைய மனசை விட சின்ன மனசு நம்ம மனசு. பிராணிகள் ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுக்காது, பிராணிகள் எந்த பிராணியும் இதுக்கு விட்டுக் கொடுக்காது. காட்டுல எல்லா பிராணி சேர்ந்து வாழும், ஆனால் தனக்குன்னு தேவை வரும்போது மற்ற பிராணிக்கு விட்டுக் கொடுக்காது. மற்ற பிராணியோடு விளையாடும், கடிச்சு கடிச்சு விளையாடுறத பார்த்துருப்பீங்க, ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பூனை கடிச்சு விளையாடும், நாயும் கடிச்சு விளையாடும், கருவியும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டு விளையாடும், எருமையும் விளையாடும், எல்லாம் இருக்கு விளையாடு. எதுக்கு இது ஆணா இருக்கும், அது பொண்ணா இருக்கும். அப்பதான் சுத்தி சுத்தி வரும் தேவை முடிகிற வரைக்கும். அது மாதிரி இருந்தா எனக்கும் எங்க ஊர்ல இருக்கிற மற்ற ஜீவராசிகளுக்கு என்ன வித்தியாசம் சகோதரர்களே? என் மனசும் அது மாதிரி இருந்தா என்னுடைய தேவைக்காகத்தான் சுத்தி சுத்தி வர்றேன், தேவை முடிக்க உதாசீனப்படுத்திடுறேன் என்றால் எங்க ஊர்ல எனக்கும் எங்க ஊர்ல இருக்கிற ஆட்டுக்கும் பூனைக்கு நாய்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறேன் சகோதரர்களே? அல்லாஹால நம்முடைய மனசை விசாலமாக்கணும், அதுக்கு நீதி வரணும். இது எல்லாத்தோட தேவை. இன்னைக்கு உலகத்துல நீதியா நடக்கிறவனால் மனிதர்கள் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தணும். ஆசை அல்லாவோட சம்மந்தப்படுத்தணும், ஆசை ஆகரத்தோட சம்மந்தப்படுத்தணும். இருக்க போறதில்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி சொத்து சேர்த்திருக்கார், ஆயுள் சேர்த்திருக்காரா? சொத்து சேர்த்திருக்கார், ஆயுள் சேர்த்திருக்காரா? இல்லையே. ஆகையினால அளவோடு இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும். எந்த நிலையிலே உலகத்திலே நீதி வாழ்க்கையிலே எல்லாவற்றை விட பெரிய அங்கம் வகிப்பது ரசூலுல்லாஹி சொன்னார்களே, என்னுடைய உம்மத்தின் மீது எல்லாவற்றை விட நான் பெரிதும் பயப்படுவது அல் மாலுவன் நிசா, செல்வமும் பெண்களும். ஒன்னு செல்வத்துடைய ஆசை, பணத்தோட ஆசை. இதுக்காக மனுஷன் என்ன செய்ய தயார்? பணம் சேர்க்கறதுக்காக எதுவுமே இல்லைங்க, பணத்தோட தேவையே இல்லை. எனக்கு என்ன பண தேவை? என்ன நான் கேட்கிறேன், எனக்கு என்ன பண தேவை? நான் சாப்பிடணும், கொஞ்சம் ஏதோ வீட்டுல சௌகரியமா இருக்கும், கொஞ்சம் படுக்கிறதுக்கு ஒரு தலையில வேணும். இல்லைன்னா இப்ப டாக்டர் சொல்லிடுறாங்க, நல்ல பெரியவங்களுக்கு எல்லாம் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் டாக்டர் நிறைய சொல்லிட்டாரு சார், தலையில இல்லாம படுங்க அதான் நல்லது, உப்பு குறைச்சிங்க அது நல்லது, சர்க்கரை விட்டுருங்க அது நல்லது, கொழுப்பு வச்சு சாப்பிடாதீங்க அது நல்லது. சார் சாப்பிடவே வேணா மௌத்தா போ அது நல்லதுன்னு சொல்லு சார். உப்பு இல்ல, சர்க்கரை இல்ல, கொழுப்பு இல்ல, படுக்கிறதுக்கு தலையணை இல்ல, மெத்தையில படுத்தா மெத்தையில போய் வளைவு இருக்கா, அதனால பாயில படுங்க போச்சுங்களா? மெத்தையும் போச்சா, தலையையும் போச்சா, இனி குடிஞ்சு பார்க்கலாம் நிமிட்டு பார்க்கலாம் கழுத்துல ஒண்ணு மாட்டி விட்டு அதுவும் போச்சா, சரி நல்ல ருக்கு செய்யலாம் இடுப்புல ஒண்ணு மாட்டி விட்டு அதுவும் போச்சா, ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு போனா மாட்டிக்கிட்டானா போலீஸ், சைக்கிள் ஓட்டிட்டு போனா போலீஸ் எங்கடா இருக்க அட்ரஸ் சொல்லுண்ணா, கொஞ்ச நானா சார் இப்படியே நேரா போங்க, இந்த ரைட்ட விட்டுருங்க, சரி அங்க இருந்து லெப்ட்ல போங்க, போயிட்டே வரும்போது ஒரு ரவுண்டானா வரும், அந்த ரவுண்டானா விட்டுருங்க, சரி அப்புறம் அங்க இருந்து ரைட்ல போங்க, போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் வரும், அதை விட்டுருங்க, சரி சார் என்ன விட்டுருங்க, அது மாதிரி சார் உப்ப விட்டுருங்க, தண்ணிய விட்டுருங்க, அது மாதிரி ஐஸ் கிரீம் குடிக்காதீங்க. சார் சொல்றா இருக்கும் உலகத்துல அது மாவுல் பாரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்தாங்க, எனக்கு வந்து இப்ப சொர்க்கத்தையும் மற்றதையும் பிரியமாக்கிய எது போல எழுதுவது அல் மாயில் பாரி, ஒரு துவா இருக்கு, குளிர்ந்த தண்ணீர் எனக்கு விருப்பமாக இருப்பதை போல ஆமால சாலிஹாவை எனக்கு விருப்பமாக்கிவை. குளிர்ந்த தண்ணீர் ரொம்ப நல்லது, குளிர்ச்ச தண்ணீர் குடிச்சா அது ஒரு சுகம், உண்மையிலே பெரிய சுகம். இப்ப டாக்டர் சொல்றார் நீங்க பச்சை தண்ணி மட்டும் தொடவே தொடாதீங்க, சரிங்க அப்போ என்னதான் செய்யலாம், சுகமா இருக்கலாங்களா? ஏசியில படுக்காதீங்க, டாக்டர் நமக்கு சொல்றாருங்க ஏசியில படுக்காதீங்க, ஏசியில படுக்காதீங்க, குளிர்ந்த தண்ணி குடிக்காதீங்க, சர்க்கரை விட்டுருங்க, உப்பு குறைச்சிங்க, கொழுப்பு ஆகவே ஆகாதுங்க, வெறும் பாயில படுங்க, தலையில வேண்டாமுங்க. நான் எதுக்குங்க டாக்டர் சொல்ற அட்வைஸா இல்லையா? நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் நாம் செய்த பாவங்களின் விளைவுகள். நீங்கள் மறக்க முடியாது, நீங்கள் மறக்க முடியாது பாவங்களின் விளைவுகள். நான் சொல்லல, ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், காரணமாக உலகத்தில் வியாதிகள் பெறுகிறது, ஜினாவின் காரணமாக உலகத்தில் வியாதிகள் பெறுகிறது. இன்றைய புதிய ஆண்டுகளிலே ஹெச்ஐவி கிருமி போய் இப்ப ஹெச்பிவி கிருமி வந்திருக்கு, ஹெச்ஐவி கிருமி எய்ட்ஸ் காரணம் முடியவே முடியாதுன்னா இப்ப ஹெச்பிவி கிருமி வந்திருக்கு. சகோதரர்களே, வியாதிகள் பெறுவது பாவத்தின் காரணம், பாவங்களை விட ஒருத்தர் ஒரு பெரியவத்தை வந்து ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்களா, இது மாதிரி ஒரு மேடையில அவர் அப்படி ஆக்கும், இவர் இப்படி ஆக்கும், அதாக்கும் இதாக்கும் சொல்லி, அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா வீணா ஏன் என்ன புகழ்றீங்க, புகழாதீங்க, அவங்க திரும்ப புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அப்ப அவரு அந்த புகழ்ந்தவரை கூப்பிட்டு தனியா சொன்னாரா, நீங்க என்ன புகழ்றீங்க, ஜனங்களும் என்னை பத்தி பெரிய மனுஷன் நினைச்சுட்டு இருக்காங்க, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு சொன்னா கேட்டாரா, என்ன நிலை சொல்லுங்க. ஒரு கன்னிப்பெண் அவள் வேறொரு ஆணோடு சேர்ந்து கெட்டுப்போய் விட்டால், அவர் சொன்ன உதாரணம், என்ன மனசை ரொம்ப குத்துச்சு,
எனக்கு குத்துச்சு. அதனால அவங்ககிட்ட சொல்றேன், ஒரு கன்னி பெண் கெட்டு போயிட்டா அடுத்த ஆணோடு சேர்ந்து, ஆனா யாருக்கும் தெரியாது, வீட்டுக்காரங்களுக்கும் தெரியாது, அவ கெட்டது வீட்டுல யாருக்கும் தெரியாது. இப்ப ஒரு நேரம் வந்துச்சு அவளுக்கு மாப்பிள்ள பேசுறாங்க, புது பெண் புது பெண் அப்படின்னு அந்த பெண்ணுடைய முதலிடம் பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு முதலிடம் வருது, இவளுடைய மனசு எப்படி இருக்கும்? அவர்கள் எல்லாம் அவருடைய கல்யாணத்தை பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவருடைய முதலமைச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவளுக்கோ மனம் எரிந்து கொண்டு இருக்கிறது, நான் ஒரு கெட்டு போனவளாச்சே, என்னோட முதலமைச்சர் எங்கே முடிஞ்சு போச்சே, நான் கெட்டு போனவளாச்சே என்று அவள் எப்படி மனம் பதை பதைப்பாளோ அதுபோல நீங்க எல்லாம் என்னை புகழ்றீங்க, ஆனால் என்னுடைய நிலை என்னுடைய பாவங்களின் காரணமாக நான் மனம் பதை பதைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல சோதர்களே, நாம் உலகத்தில் என்னோ பெரிய சாதனம் பண்ணதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாம் செய்திருக்கிற இஸ்லாத்துக்கு மாறாக நடந்திருக்கிற நடப்புகள் இருக்கிறது, அது சாதாரணமானது இல்லை. வெளியே ஒரு தோற்றம், உள்ளே ஒரு தோற்றம், நடப்பு வேறு, நடிப்பு வேறு. சோதர்களே, நடப்பு வேறு, நடிப்பு வேறு. இந்த தோற்றங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே மாலும் நிசாவும் செல்வமும் பெண்களும் இந்த உம்மத்துக்கு ஆகப்பெரிய சோதனை என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அதனால ஒன்னும் மால்ல ஆசைய அளவோட வச்சுக்கிறோம், எந்த நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு, அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய மக்களே அப்படி பழக்கணும், மக்களே அப்படி பழக்கணும். சில பேர் சொல்றது உண்டு, மக்கள் விடமாட்டேங்கிறாங்களே செய்கிறாங்களே என்று இன்னும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி பாருங்க. வியாபாரம் சுகத்துக்காகவே தவிர, வியாபாரமே வாழ்க்கையின் சோதனையாக ஆகலாமா? வியாபாரம் வாழ்க்கையினுடைய சுகத்துக்காக, வியாபாரமே சோதனை. அவருடைய சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, தூக்க நேரத்துக்கு தூக்கம் இல்லை, அவருடைய சுக நேரத்துக்கு சுகம் இல்லை. இதே போல நான் ஒரு டாக்டர் கேள்விப்பட்ட, ரொம்ப வியாபாரிகள் நம்மகிட்ட வர்றாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, வியாபாரிகள் தான் அதிகமா நம்மகிட்ட வர்றாங்க. என்ன சொல்லி வர்றாங்களா, இப்படி வந்து எங்களுடைய கணவன் மனைவி உறவு சரியில்லை, அதுக்குள்ள சக்தி எனக்கு இல்லை என்று வியாபாரிகள் வர்றாங்க. இப்ப நான் வியாபாரிக்கு சொன்ன உங்களுடைய வியாபார டென்ஷன் காரணமாக உங்களுடைய சக்தி நீங்க இழந்துடுறீங்க. டென்ஷன் காரணமா இவருக்கு வீட்டுக்குள்ள நடந்த உடனே அவருடைய பூரா டென்ஷன் காரணமா அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது. வாழ்க்கையில சுகமா இருக்கிறதுக்கு தானே வியாபாரம், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே பணம். அந்த பணமே வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை, கடைசி மனைவியோடு உல்லாசமாக இருப்பதை கூட அது கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வியாபாரிகளே சிந்தியுங்கள், நியாயவான்களே சிந்தியுங்கள், நீர் உள்ளவர்களே சிந்தியுங்கள், எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். அடுத்து பெண்கள் விஷயத்தில் இன்றைக்கு உலகம் அதை போதைப் பொருளாக ஆக்கி அந்த பெண்களை ஏமாற்றி ஆடவிட்டு பாடவிட்டு ஓடவிட்டு ஆடவிட்டு எல்லா வேலையும் செஞ்சு இன்றைக்கு சினிமா என்ற பெயராலே கெட்டுப்போன கெடுதி இருக்கவே, இதற்கு முன்னால உலகத்தில் இவ்வளவு கெடுதி இருக்கவே இல்லை. இதுக்கு முன்னால உலகத்தில் எந்த காலத்திலும் இருந்திருக்கு, ஐயாம ஜாகிரியத்த பெண்கள் விஷயங்கள் எத்தனையோ கோளாறுகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு நடப்பு நான் சொல்லக்கூடாது ரெண்டு காரணத்தினால. ஒன்னு மஜ்லிஸ், தீனுடைய மஜ்லிஸ் இந்த மாதிரி விஷயம் பேசக்கூடாது. ரெண்டாவது நான் இதை சொன்னா அது உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டீங்க. பாக்குறோம், விஷயத்துல பாக்குறோம், நோட்டு பாக்குறோம், பேப்பர் வாங்கினாலே முன்னாலதான் இருக்கு. பேப்பர் வாங்கினாலே நல்ல நல்ல பேப்பர்ல கூட அதான் இருக்கு. ஒரு அதை போட்டாதான் பேப்பர் விற்குதுன்னு சொல்றாங்க, நமக்கு விக்குது, அதை பார்த்தா நமக்கு விக்குது, அவங்களுக்கு பேப்பர் விக்குது. இவ்வளவு வசதியா, இவ்வளவு மோசமா? ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கணும்? அது கூட புரியாத உலகமே எங்கிருந்து நீ முன்னேற போகிறாய்? இனி பெண்களுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய பெரியவர்கள் எல்லாம் கெட்டு போகிறார்கள், தங்களுடைய நிலை தருவாய் போகிறார்கள். பாவனை கெட்டு விட்டோம். காமம் என்று சொன்னால் அன்புன்னு அர்த்தம், காதல் என்று சொன்னாலும் அன்புன்னு தான் அர்த்தம், அன்புட்டாலும் அன்புன்னு தான் அர்த்தம், நூறுக்கு அன்புன்னு தான் அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எப்படி போல நகைச்சுவை அப்படின்னா என்னன்னு தெரியும், கேணி, தமாசு, நையாண்டி, கிண்டல், எல்லாம் ஒரே அர்த்தமா வேற வேறையா? இப்ப ஒரே அர்த்தம் தான், வார்த்தையை வேற வேற வைக்கணும், இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரே அர்த்தத்தினுடைய சில சில பாகங்கள்ல வித்தியாசம் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம உபயோகிக்கும் போது தெரிய சொல்ல தெரியாது, ரொம்ப விஷயம் இருக்கு சொல்ல தெரியாது. உதாரணமா ஆடுண்டா எப்படி, ஆடுண்டா என்ன, அதாண்ட ஆடு, நீ சும்மா ஆடாத உள்ளது சொல்லு, ஆடுண்டா என்ன, அது தலை இருக்கும், தலை நாய்க்கு தான் இருக்குது, பூனைக்கு தான் இருக்கு, வால் இருக்கும், வால் எல்லாத்துக்கும் தான் இருக்கு, வால் சின்னதா இருக்கும், நிறைய ஆட்டுக்கு வால் பெருசா இருக்கு. இங்க வந்து பாருங்க, யூபியில வந்து பாருங்க, ஆட்டுக்கு விழுவ வேண்டிய வால் இருக்கு. முடி கொஞ்சமா இருக்கும், காஷ்மீர்ல வந்து பாருங்க, அதுல வச்சுதான் கம்பளியே தயார் பண்றாங்க.
பாட்டுக்கு தான் அர்த்தம் இல்ல, சொல்ல தெரியாது. ஆடு எல்லாருக்கும் தெரியும், ஆனா சொல்ல சொன்னா சொல்ல தெரியாது. அதே போலதான் நெய்யாண்டிண்டா என்ன, கேலிண்டா என்ன, தமாஷிண்டா என்ன, கிண்டல்டா என்ன, நகைச்சுவைண்டா என்ன. நகைச்சுவைங்கிறது ஒரு நல்ல வார்த்தை, அதாவது ஒரு மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய, எல்லோருடைய மனதையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய, யாருடைய மனதையும் புண்படுத்தாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இதுதான் நகைச்சுவை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நகைச்சுவை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ரசூல் பல இடத்துல சிரிச்சிருக்கிறாங்க, பல இடத்துல நகைச்சுவா பேசியிருக்கிறாங்க, நகைச்சுவா பேசுறவங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. நான் முடிக்க போறேன், இன்னொரு பத்து இல்ல முக்காலாட்சிக்கு முடிச்சிருக்கணும், அஞ்சு நிமிஷம். ஒரு சகாபி அது போயிருந்தாங்க பிரயாணத்தில், ஒரு நகைச்சுவை சொல்ல வர்ற போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சகாபி போய் சாப்பாடு கேட்டார், யார் சாப்பாட்டு பொறுப்புதாரியா இருந்தாலும் அவர்த்த போய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, ஹத்தா ஏத்தில் அமீர், அமீர் வந்து சொன்னாதான் கொடுப்ப, நானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப அமீருக்கு சாப்பாட்டு விஷயமா அமீருக்கு கட்டுப்பட்ட ஜமாத்திரங்கிறது இதுல புரியுது. அமீர் வந்த பிறகுதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். இவருக்கு பசி, அதேமா அவருடைய பெயர் சுவைபி பிரவீர் லாசாலு நினைக்கிறேன், தெரியாவும் இல்ல. இவருக்கு பசி, பார்த்தாரு இது என்னவா அது செய்யணுமே சொல்லிட்டு இந்த சாப்பாட்டு பொறுப்புதாரி இங்க அந்த பக்கம் போயிருந்தார். அப்ப இவர் வேறொருத்தர் இருந்து ஒரு காஃபிலா வந்துகிட்டு ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் கேட்டாரு, உங்களுக்கு அடிமை விலைக்கு வேணுமான்னு கேட்டார், அடிமை விலைக்கு வேணுமான்னு கேட்டார். அவங்க முதல்ல தேவையில்லைன்னு சொன்னாங்க, பிறகு ரொம்ப கம்மி விலை தான் வேண்டாம் வாங்கிக்கிங்க, ஒரு அடிமை சொன்ன பண்ணி கேட்க மாட்டேங்கிறாரு, ஆனா கொஞ்சம் உங்களை மாதிரி ஆட்கள் தான் கேட்டுக்குவாரு, என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால விற்கிறேன்னு சொன்னாரு. சரி அப்படின்னா கொடுங்கன்னு சொன்னார். எங்க அடிமைன்னு கேட்டார். இந்த சாப்பாடு பொறுப்புதாரி சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ல, அவர் அங்க வந்தார், அவரை கையை காமிச்சு அவர் தான் அடிமை, போய் நீங்க புடிச்சிங்க, பணத்தை கொடுத்து போய் புடிச்சிங்க, பணத்தை வாங்கிட்டாரு. போகும்போது சொன்னாரு, நீங்க போய் அவரை புடிச்சீங்கன்னா நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு, நம்பாதீங்க, நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது, நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு, ஓட பார்ப்பாரு, விட்டுறாதீங்க, கட்டி தூக்கி போயிருக்கேன். அதே மாதிரி போன உடனே புடிச்ச உடனே சொன்னாரு, நான் அடிமை இல்ல, நான் ஜமாத்தோட இருக்கிறேன், நான் இந்த ஜமாத்தோட வந்திருக்கிறேன், நான் அடிமை இல்ல, நீ வேணா கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க. நீ இப்படி சொல்லுவேன் எங்களுக்கு முதலே தெரியும், உங்க எதனா சொல்லிட்டாரு. கையில் எடுத்து கட்டி தூக்கி ஒட்டத்தில் உட்கார வச்சிட்டாங்க. அப்பதான் அதில் தமிழ்க்கு சித்தி வந்தாங்க, அமீர் அவங்களா வந்தாங்க. வந்து பார்த்தா நம்ம பொறுப்புதாரி ஒட்டத்தில் உட்கார வச்சு கைட்ட கட்டி எங்கன்னு கேட்டாரு. நாங்க விலைக்கு வாங்கிட்டு போறோம், இவர் மாத்தேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நாங்க இல்ல இல்ல அடிமை எல்லாம் இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம் அவரை சுவை பெற்றது இல்லாத கூப்பிட்டு சமாதானம் பண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து, இப்படி எல்லாம் செய்யாதீங்க நல்லது இல்ல, இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இதே போல என்ன நிறைய விஷயம் இருக்கு, அதில் நகைச்சுவை தவறில்லை, ஆனால் கேளியும் கிண்டலும் சில சமயங்கள் தவறாக ஆக வாய்ப்புண்டு. அதனால வித்தியாசங்கள் இருக்கு, அதனால வாழ்க்கையை சந்தோஷமா வைக்க சொல்லித்தான் அதிக சில வந்திருக்கு. பாருங்க பெண்கள் விஷயத்துல கூட நான் கடைசி இதையும் சொல்லணும், பெண்கள் விஷயத்துல எப்படி நடந்துக்கிறனோ என்ன செஞ்சுக்கிறனோ, தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்கா வைக்காதவங்க வீதியில் போய் பார்க்க வேண்டியது வரும். தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அந்த இல்லை. பெண்களை எப்படி வச்சுக்கிறனோ ஒரு ரிவாயத்திற்கு அதிகமா பைஹத்தையில அல்ல தார குத்தங்கள் இருக்கு, எஹ்மிலும் நிசாலாகுவாயில்லை, பெண்களை அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப நடத்தி செல்லுங்கள், பெண்களை அவருடைய விருப்பத்திற்கேற்ப நடத்தி செல்லுங்கள். அது எப்படி, அவங்க விருப்பத்துக்கேற்ப நம்ம விருப்பத்துக்கு மாத்தமா இருக்குது அப்படின்னா, ரெண்டு பேர் விருப்பமும் ஒன்னாகிறதுக்கு அடிப்படையில என்ன செய்யணும் அது செய்யுங்க. மற்ற கடைசியா யாரும் வைக்கணும், அவர்களுடைய விருப்பத்துக்கு நடத்தி செல்லணும். ஆனா எப்படி அவங்க விருப்பம் வேற மாதிரி இருக்கு, நம்மளும் வேற மாதிரி இருக்குமே சொன்னால், நாம அப்படி சொல்லி 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 நல்லதைத்தான் நாமளும் விரும்பணும், நல்லதைத்தான் அவர்களும் விரும்பணும். அப்படி நம்ம ஆக்கிட்டால் பெரிய விஷயம் லேசாயிடும். இன்னொரு விவாதத்தில் இருக்குது, இஸ்தாயினோ அல்ல மிசாயிபில் ஓரா, பெண்களுக்கு குறைவான ஆடைகளை கொண்டு நீங்கள் அவர்களிடத்தில் உதவி செய்து அவர்களை பற்றி உதவி பெற்றுக் கொள்ளுங்கள், குறைவான ஆடைகளை கொண்டு. ஏன் காரணம் என்ன சொன்னாங்க, அவர்களிடத்தில் ஆடைகள் அதிகமாக இருந்தால் மிகவும் தங்களை அழகுபடுத்திக் கொண்டால் ஆஜபகல் குருஜு வெளியே போகணும்னு நினைப்பு வரும். ஆடை அதிகமா இருந்தா நல்லா அழகு பண்ணிக்கிட்டா என்ன போறது, எங்காவது போறாங்க போறோம். அதனால அளவான ஆடைகள் உங்களுக்கு தேவையான ஆடைகளை வச்சு அதோட திருப்தி ஆக்கிக்கிங்க. ஆனா கேட்கறாங்களே என்ன பண்றதுன்னா, கேட்காத மாதிரி ஆக்கணும், அப்படி ஆக்கிற மாதிரி நாம ஆகணும், அப்படி ஆக்கிற மாதிரி நம்ம ஆகணும். இப்ப நம்மளே என்ன செய்துட்டு இருக்கிறவங்க, கடை கடையா போய் கோடு போட்ட சட்டையா, கோடு போடாத சட்டையா, அது அந்த கலரா இந்த கலரா. அந்த பையனுக்கு வந்து சட்டு தேடும் போதும் கடையில போறவங்க பாக்குறவங்கல்ல, அந்த அந்த சத்து இருக்கா, இந்த சத்து இருக்கா, அது சத்து அந்த, அதுக்கப்புறம் மேட்ச் எடுங்க, பேண்ட்டுக்கு சத்துக்கு மேட்ச் உங்களை சொல்லுது. பொதுவா உலகத்துல
என்னங்க பெண்கள் தான் அப்படி இருந்தாங்க அறுக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்கள் என்னமாவது உறுத்தரா செய்றாங்களே பாருங்க. அதாவது எத்தனையோ பேரு மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டோட வாழ்க்க முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதனால நமக்கு ஆடைங்கிறது பிரதான லட்சணமா இருக்கணும். இது சொல்ல நான் அஸ்லியுல் லிபாஸ் வாஸ்லியுல் ரிஹால் அஸ்லியுல் லிபாஸுக்கும் வாஸ்லியுல் ரிஹாலுக்கும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய ஆடைகளை அழகாக வைங்க. லட்சணமா இருக்கணும், அழகுக்கு லட்சணமா இருக்கணும். இப்ப இந்த சட்டையை நான் தீம்பு போட்டுக்கிட்டா, அதை தொத்தி நான் இப்படி போட்டுக்கிட்டா, அது லட்சணத்துக்கு மாத்தோம். அங்கே அஸ்லியுல் தியாபத்தும் ஆடை அழகா வைங்க. வாசியகம் ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு, இங்க ஒரு அர்த்தம் நான் சொல்றேன். உங்களுடைய இருப்பிடங்களை பேணுதலாக முறையாக வைக்கணும், வீட்டை முறையா வைக்கணும். மூணாவது சொன்னாங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டியது, உங்களுடைய வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற வெளியிடங்களை சுத்தமாக வையுங்கள். அங்க முஸ்லீம்கள் இருக்கிற தெருவில் போய் பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தை அம்மா ஆய் வருதுண்டா போடா இல்லையே ஆய் வருது போய் பேண்ட் வாடா போய் நடு ரோட்ல உட்காந்து சுத்தமா பக்கத்திலேயே அங்க வந்து தோசை போட போட அதை சாப்பிடறதுக்கு ரெடியா ஒருத்தர் நிப்பாரு. மிஸ்டர் நாய் சுட சுட உண்மை சொல்றான். எந்த ஊருக்கு போனாலும் முஸ்லீம்கள் வாழ்கிற தெருவிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் முன்னால் இடத்தை சுத்தமாக்க வச்சுக்கிறது மத்தவங்களுக்குரியதா? நமக்குரிய நடவடிக்கை சொல்லுகின்றது. இதுவெல்லாம் வீட்டுடைய நீதி, தனி மனித நீதி, குடும்ப நீதி, பெண்களுக்கு நீதி. நீ அரசியல் நீதி நாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் அரசியல்ல என்ன நீதி நடக்க என்ன நீதி நடக்கல. இந்த நீதி எல்லாம் வேண்டுமானால் இதற்கு ஒரு மருந்து இருக்கிறது உலகிலே, ஒரு மருந்து இருக்கிறது, ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது. உங்களை படைத்த இறைச்சகனோடு, உங்களை படைத்த ரப்போடு, உங்களை படைத்த அரோடு, உங்களை படைத்த இறைவனோடு இறுக்கமான பிணைப்பு கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், எல்லா அநீதியும் அழியும், நீதி வரும். நீதியை நோக்கி நாம் போய்கொண்டிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பேசிய கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு பலனுள்ளதாக ஆக்கித்தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். வாஹ்ருதாவா நான்
முஸ்லிமியா கேசட்ஸ் என்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கிவிடும். ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு திருச்சி 8, தொலைபேசி 7023385. இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் இல்லந்ததோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள், ஷஹீத் அல்வாஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்கள், இசைமரசு ஹாஜி நாகூர் ஈகம் அனிபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும், பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் ரசூல் புக் சென்டர், ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு திருச்சி 8, போன் நம்பர் 7023855. நீ வரக்கூடிய காலங்களிலே யாழ்லா பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை கொடுப்பாயாக, நன்மையின் மீது எங்களுக்கு ஆசை கொடுப்பாயாக, தொழுகையின் மீது எங்களுக்கு ஆசையை கொடுப்பாயாக, தொழுகையிலே நோன்பிலே ஜக்காத்திலே திக்கிலே குரான் சரி பொதுவிலே எங்களுக்கு விஷயம் கொடுப்பாயாக, நோன் வைப்பதிலே எங்களுக்கு விஷயம் கொடுப்பாயாக. யாழ்லா உலகத்திலே மக்கள் எப்படி ஆடு மாடுகள் போல சுற்றித் தேடி கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று சுற்றித் தேடலாம் எங்களை ஆக்காமல் இருப்பாயாக. யாழ்லா ஈமானுடைய வலுவை எங்களுக்கு கொடுப்பாயாக, எங்களுடைய ஈமானிலே எத்தனை கொடுப்பாயாக, யாழ்லா எங்களுக்கு சபரை கொடுப்பாங்க.
கொடுப்பாயாக, யாழ்லா எங்களுக்கு தக்குவாவை தவக்கலை கொடுப்பாயாக, யாழ்லா உன்னை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை கொடுப்பாயாக, யாழ்லா நாங்கள் என்னதான் தேடினாலும் என்னதான் அடைந்தாலும் யாழ்லா நாங்கள் என்னதான் விரும்பினாலும் நீ எங்களுக்கு எழுதாத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி வைப்பாயாக, யாழ்லா நாங்கள் என்னதான் வேண்டாம் என்று சொன்னாலும் நீ எங்களுக்கு எதை எழுதியிருக்கிறாயோ அது வந்துதான் தீர்வு என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக, யாழ்லா நீ என்ன எதை எங்களுக்கு எழுதியிருக்கிறாயோ அதையே தேடக்கூடியவராக எங்களை ஆக்கி வைப்பாயாக, எதை நீ எங்களுக்கு எழுதவில்லையோ அதை தேடி தேடி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குறவராக எங்களை ஆக்காமல் இருப்பாயாக, யாழ்லா நீ உன்னுடைய சக்தியை கொண்டு எதை எங்களுக்கு கொடுத்தாயோ அதை உன்னுடைய சக்தியை பரப்புவதிலேயே எங்களுக்கு செலவு செய்ய தோற்றித் தருவாயாக, யாழ்லா எங்களுடைய உடலையும் உள்ளையும் உள்ளத்தையும் உறுப்புகளையும் உன்னுடைய சொல்படி நடக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக, யாழ்லா அது உறுப்புகளிலிருந்து உனக்கு மாறான எந்த காரியம் நிகழாமல் நீ யாழ்லா தோற்றித் தருவாயாக, யாழ்லா எங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வாயாக, யாழ்லா எங்களுடைய காதுகளை பார்த்து பாதுகாத்துக் கொள்வாயாக, யாழ்லா எங்கள் நாவுகளை கெட்ட பேச்சுக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக, யாழ்லா பேசினால் நல்லதை பேச வேண்டும் என்று சூழ்நாய் சொல்லலா சொன்னார்களே அப்படி நல்லதையே பேசக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக, யாழ்லா எங்களுடைய மூலிகளிலே நல்ல எண்ணத்தையே கூடுவாயாக, யாழ்லா எங்களுடைய கல்விகளிலே நல்ல நாட்டங்களையும் கூடுவாயாக, யாழ்லா எங்களுடைய கை கால்களிலே நல்ல செயல்களை கூடுவாய், மாறான எல்லா காரியங்களையும் பாதுகாப்பாயாக, யாழ்லா இந்த புனிதமான இரவிலே இந்த நிச்சயனுடைய தாவை கபூல் செய்வாயாக, யாழ்லா இதில் எத்தனையோ பேர் யாழ்லா உன்னுடனே மிகவும் நெருக்கமானவர்கள் இருப்பார்கள், யாழ்லா அவர்கள் அவர்களுடைய தாவை நீ கபூல் செய்யும் பொழுது எங்களுடைய தாவையும் கபூல் செய்து விடுவாயாக, யாழ்லா இந்த நிச்சயங்களுடைய கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்பிவிடாதே, யாழ்லா உன்னுடைய சன்னிதானத்தை விட்டால் எங்களுக்கு வேறொரு சன்னிதானம் கிடையாது, யாழ்லா நீதான் எங்களுடைய எஜமான், உன்னை தவிர எங்களுக்கு வேறொரு எஜமான் கிடையாது, யாழ்லா நீதான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய், உன்னை விட்டு வேறொரு ரப்ப எங்களுக்கு கிடையாது, யாழ்லா நாங்கள் பாவத்தை மன்னிக்க கோருவதற்கு வேறொரு ரப்ப எங்களுக்கு இல்லை, யாழ்லா நாங்கள் கேட்டால் உன்னிடத்தான் கேட்க வேண்டும், யாழ்லா நீ கொடுப்பாய் என்று நம்புகிறோம், நீ மன்னிப்பாய் என்று நம்புகிறோம், யாழ்லா எங்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்வாய் என்று நம்புகிறோம், யாழ்லா எங்களுடைய நம்பிக்கையின்படி எங்களுக்கு நீ கொடுத்து விடுவாயாக, யாழ்லா எங்களுக்கு லாபம் ஏற்பட்டுவிடும், உனக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படாது, அப்படிப்பட்ட மகசரத்தை எங்களுக்கு தருவாயாக, அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய நுழைதலை எங்களுக்கு தருவாயாக, அப்படிப்பட்ட ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக, யாழ்லா இந்த மஜ்லிஸில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமான கபூல் செய்து வருவாயாக,
அலீம் பத்துபாரை நான் என்ன கருத்து பாபு வகை சொல்லி அவரை நதியோ சொல்லி அழைக்கிறேன்.